நாலாவது விதமாக நம்ம வாழ்க்கைய நான் சொன்ன மாதிரி இப்படி கடவுள ஏற்றுக்கொண்டவங்க கர்த்தராக அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லா காரியங்களையும் அவரை அவங்க பாவங்களை அறிக்கை எடுக்கிறவர்கள். அது மாத்திரம் இல்லாம நீங்கள் உன்னாலும் புசித்தாலும் எதை செய்தாலும் கடவுளுடைய மகிமைக்காக செய்யுங்க, எதை செய்தாலும் கடவுளுடைய மகிமைக்காக செய்யுங்க. இதாங்க நம்ம நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமா வாழக்கூடிய ஒரு பெரிய ரகசியம். ஏன்னா ஏஞ்சல்ஸ் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது என்ன சொன்னாங்க நம்ம பார்த்தோம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் மனுஷர்களுக்குள்ள சமாதானம், உனக்கு சமாதானம், வாழ்க்கையில நிம்மதி, அருமையான வாழ்க்கையை நீ வாழணும்னா உன்னுடைய உண்மையான உள்ள மேலான நோக்கம் என்ன இருக்கணும், நான் எதை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவனா இருக்கணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்கிற மனுஷனுக்கு மகா பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா எல்லா கிருபையும் நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வர்றதுக்கு காரணம் வரக்கூடிய ஒரு ஒரு வழி ஒரு சாவி என்ன தெரியுங்களா, நம்ம சுயநலத்துக்காக அதை பயன்படுத்தாம எது எனக்கு கடவுள் கொடுத்தாலும் நான் எதுக்காக பயன்படுத்துவேன் அப்படி ஒரு நோக்கம் இருக்கிறவனுக்கு கடவுள் ஆசீர்வதிக்காம விட மாட்டாருங்க. அதை யோசிச்சுக்காங்க, என் நோக்கம் எது எடுத்தாலும் எனக்கு பழக்கம் என்ன, கடவுளை நான் மகிமைப்படுத்துறோம். என் வாழ்க்கையில் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எது எடுத்தாலும் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுங்களா, ஒரு விதத்துல நம்ம இப்ப போலாமா வானாவா, இது பண்ணலாமா வானாவா, ஐயோ ஒரே கன்ஃபியூஷன், அந்த மாதிரி புலம்பிருக்கீங்களா, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இங்க போலாமா வானாவா, இங்க போனோம், ரெண்டு இருக்கு, இது செய்யலாமா இது செய்யலாமா, இது செய்யலாமா இது செய்யலாமா, இது செய்யலாமா, ஒரே கன்ஃபியூஷன், என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்துல இதுதான் உங்க வாழ்க்கையின் ரூல், இது செஞ்சா கடவுளை மகிமைப்படுத்துமா, இது செஞ்சா கடவுளை மகிமைப்படுத்துமா, எதை செய்தாலும் எந்த அளவுக்கு எதை செய்தாலும் சாப்பிட்டாலும் இந்த இந்த இடத்துல போய் சாப்பிட்டா நான் கடவுளை மகிமைப்படுத்துவேன்னா, சாப்பிடறதுதான் ருட்டீனா செய்யக்கூடிய அந்த சின்ன விஷயத்திலையும் நீங்க என்ன செய்யணும், கடவுளுக்கு மகிமையாக செய்யுங்க. அப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம பழகிக்கணும். நம்ம பழகிறது அது ரொம்ப பெரிய ஒரு இதா இருக்கும். எது எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை, கடவுளுக்கு மகிமை கொடுக்குமா, நம்ம வாழ்றதெல்லாம் எப்படி எனக்கு சந்தோஷம் கொடுக்குமான்றதை பொறுத்து தான் நம்ம பண்றது. என்ன மகிமைப்படுத்துமா, என் பேர் பெருசா வருமா, இல்ல கடவுள் மகிமைப்படுவார். நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அறிக்கையிடுறேன், நான் ஒரு பெரிய பாவியின் அறிக்கையிடுறேன், நான் இந்த வாழ்க்கையில் இவ்வளவு கெட்டு போனது காரணம் நான் தான் அறிக்கையிடுறேன், அதனால கடவுளை நான் மகிமைப்படுத்துறேன். மகிமைப்படுத்தும் போது அவர் மகிமைப்படுகிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, நாலாவது விஷயத்த நான் சொன்னேன், முதலாவது இயேசு கிறிஸ்துவ கர்த்தராக ஏத்துக்கணும், அது மகிமைப்படுறாரு. ரெண்டாவது அவரை நம்பணும், புலம்பக்கூடாது, விசுவாசத்தினால அவர் மகிமைப்படுறாரு. மூணாவது பாவ அறிக்கையினால மகிமைப்படுறாரு. நாலாவது நம்ம வாழ்க்கை நோக்கமே சின்ன சின்ன விஷயங்கள்லயும் பெரிய விஷயங்கள்லயும் அவர் இந்த நோக்கம் தான் இருக்கணும். அஞ்சாவதாக என்ன பழக்கிறோம் போது, இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்துகிற எந்த காரியமும் நமக்கு பெரிய வேதனையை கொடுக்கிற காரியமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்துகிற எந்த காரியமும் நமக்கு வேதனை கொடுக்கிற காரியமா இருக்கணும். மார்ட்டின் ஹென்றி மார்ட்டன் ஒருத்தர் இந்தியாவுக்கு மிஷினரியா வந்தார். மிஷினரியா வரும்போது ஃபர்ஸ்ட் அவர் இறங்கி அங்க இருந்து ஏதோ ஒரு கோயில பார்த்துட்டு அந்த கோயிலுக்குள்ள போய் அவங்க கும்பிடுறத பார்த்து, அந்த ஏதோ கணேசா கோயில்னு நினைக்கிறாங்க, போய் கும்பிடுறத பார்த்து அவர் மார்பு அடிச்சுக்கிட்டு அவர் முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு வேதனையில வெளியே ஓடினாருன்னு போட்டிருக்கு. அவரால் தாங்கவே முடியல, என்னால வாழவே முடியாது இதை பார்த்துட்டு, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அவமானப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால வாழவே முடியாதுன்னு அவர் புலம்புனார். மிஷினரியா வந்தவர், இயேசு கிறிஸ்து இப்படி அவமானப்படுத்துவீங்க, அவருக்கு என்ன துதி துதிக்கு, நான் அவருடைய உலகத்துல இருந்துகிட்டு அவரை போய் இப்படி அவமானப்படுத்துறீங்கன்னு அவரால் தாங்கவே முடியாம போய் மார்பு அடிச்சுக்கிட்டாராம். எங்க பார்த்தாலும் அவருக்கு அந்த மாதிரி வேதனை ஏற்பட்டுச்சு. கேட்டாங்களா, ஏன்பா அவனுக்கு எங்களுக்கெல்லாம் இப்படி ஆக மாட்டேங்குது, இவனுக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னா, என் கண்ணை புடுங்கினீனா எனக்கு ஏன் வலிக்குதுன்னு கேட்கற மாதிரி இருக்குங்க. இது அது ஃபீலிங்க, இயற்கையா வரும். இயேசு கிறிஸ்துவும் நானும் ஒண்ணுங்க, அவருடைய சரீரம் நானு, அவருக்கு வேதனை ஏற்படுறது எனக்கு ஏற்படக்கூடாது, அவருக்கு அவமானம் ஏற்படுது அவருக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னும் போது, நான் அஞ்சாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அடையாளம், கடவுளை எப்படி மகிமைப்படுத்த முடியும்னா, அவரை வேதனைப்படுத்துச்சுன்னா நம்மளும் வேதனைப்படணும். அவர் மகிமைப்படுத்தாத இடத்துல நம்மளும் வேதனைப்படணும். அவர் மகிமைப்படலையே படலையே, எல்லாரும் பவுல் போய் அந்த அத்தனையா பட்டணத்துல எல்லா விக்கிரகத்தை பார்த்து வேதனைப்பட்டார். ஏன், அவர் நோக்கம் அது இருந்துச்சு, எங்க போனாலும் கடவுளை மகிமைப்படுத்தணும்னு இருந்துச்சு. சரி, அஞ்சாவது ஆறாவதா நான் சொல்லி ஆறு ஏழு பார்ப்போம். ஆறாவது விதத்துல எப்படி கடவுளை மகிமைப்படுத்தலாம்னா, நான் வேண்டா இது எழுதி அடுத்த வாரம் போடலாம், ரொம்ப முக்கியமானது, இதை சொல்ல போனா லிட்ரேச்சரா கூட உங்களுக்கு கொடுக்கலாம். ஆறாவது விதத்துல கடவுளை எப்படி மகிமைப்படுத்த முடியும்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சில பேருக்கு நம்ம அறிவிக்கிறதுனால அவர் மகிமைப்படுத்தலாம். அதான் அந்த கிரேட்டஸ்ட் விதத்துல மகிமைப்படுத்துறது. ஏன்னா சிருஷ்டிப்புல அவர் அவ்வளவு மகிமைப்படல, கடல் பிரிச்சதுல மோசே மூலமா மகிமைப்படல, அவர் ரொம்ப ரொம்ப மகிமைப்பட்டது எங்க, சிலுவையில தான். நம்ம சுவிசேஷத்துல என்ன சொல்றோம் மத்தவங்களுக்கு, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை பத்தியும் அவருடைய உயிர்த்தெழுதல பத்தியும் அவர் திருப்பி வர்றத பத்தியும் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை சொல்றத விதங்கள்ல தான் த கிரேட்டஸ்டா விதமா அவர் மகிமைப்படுத்தலாம். நம்ம மொத்தவங்களுக்கு அதை சொல்றதுலதான் ரொம்ப மகிமைப்படுறாரு. நம்ம ஆராதனை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா சபையில உட்காந்து பாடுறதுதான் ஆராதனை இல்ல, த கிரேட்டஸ்ட் ஆராதனை என்ன சொல்லிட்டுங்களா, அவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றதுதான் பெரிய ஆராதனை. அவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றது ரொம்ப பெரிய, அங்கதான் ரொம்ப மகிமைப்பட்டார், சிலுவையிலதான் ரொம்ப மகிமைப்பட்டார். அந்த சிலுவை கதைய போய் மத்தவங்களுக்கு சொல்றதுலதான் அவருடைய மகிமை ரொம்ப இருக்கு, அவரை நடத்துறதுல ரொம்ப மகிமை இருக்கு அப்படின்றத நம்ம பாக்கிறோம். சரி, ஆறாவது கடைசியா ஏழாவது என்னன்னா, நம்ம யோவான் 15:8 என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் அநேக கனிகளை கொடுக்கணும், அந்த கனிகள் மூலமா தேவன் மகிமைப்படுத்தணும். நம்ம கனி கொடுக்கறது மூலமா தேவன் மகிமைப்படுகிறார். நம்ம கனி கொடுக்கறது மூலமா என்ன கனி, நம்ம வாழ்க்கையில ஆவியின் கனிகள், பரிசுத்தாவின் கனிகள். பரிசுத்தாவின் கனிகள் என்ன, நம்ம அன்பா, அன்பு, சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, அதெல்லாம் வருது இல்லைங்களா கலாத்தியர்ல அந்த லிஸ்ட். அந்த கனிங்க நம்ம வாழ்க்கையில வரும்போது, நம்ம ரொம்ப அன்பா இருக்கும்போது, நம்ம ரொம்ப சமாதானமா இருக்கும்போது, ரொம்ப பரிசுத்தமா, ரொம்ப நீதி சாந்த குணமா இருக்கும்போது தேவன் மகிமைப்படுகிறார். குயிக்கா அந்த லிஸ்ட சொல்லணும்னா, முதல்ல இயேசு கிறிஸ்துவ கர்த்தராக ஏத்துக்கணும். நீங்க ஏத்துக்கும் போது அவர் மகிமைப்படுகிறாரு, அவரை விசுவாசிக்கணும், அவரை உங்க பாவங்களை அறிக்கையிடுறது மூலமா அவர் மகிமைப்படுகிறாரு. உங்க வாழ்க்கை நோக்கத்தை அதை மாத்திக்கும் போது, எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து மகிமைக்காக செய்யணும்ன்ற போது அவர் மகிமைப்படுகிறாரு. இயேசு கிறிஸ்து துயரப்படுகிற காரியங்க உங்களையும் துயரப்படுத்தணும், அப்போ அவர் மகிமைப்படுகிறாரு. ஆறாவது காரியம், யாரையாவது இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மூலமா அவர் மகிமைப்படுகிறாரு. ஏழாவது, நம்ம கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கும்போது அவர் மகிமைப்படுகிறார் என்ற அந்த செய்தியை நம்ம கொஞ்ச நேரம் தான் எடுத்துருச்சு. ஏன்னா நீங்க இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வசனங்கள்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பேக்ரவுண்ட பார்த்தோம், உலகத்துல அவர் ரொம்ப பெரிய டாபிக் தான், நித்திய நித்திய காலத்துல அவர் எல்லாமே செய்ய போறது, அதனாலதான் இன்னும் செஞ்சுக்கிட்டு வருது, அதனாலதான் இந்த பேக்ரவுண்ட பார்த்து முடிச்சிருக்கோம். மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறதை பார்த்து முடிச்சிருக்கோம், அதன் மூலமா தேவன் மகிமைப்படுகிறாரு. அவருடைய ஃபியூச்சர் குளோரிய நம்ம எப்படி கடவுளை மகிமைப்படுத்தலாம்ன்றத நம்ம இந்த செய்தியில பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த செய்தியை தேவன் நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கணும்ன்றதுக்காக